மீண்டும் அப்துல் ஹமீத் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா.
வணக்கம் திரு சஞ்சயன் அவர்களே.
என்னுடைய கேள்வி, பழக்கம் இருப்பது ஒன்று, ஆனால் அதற்கு அடிமையாகிறார்கள் இல்லையா?
ஆமாம், அதை பற்றி நான் பிறகு சொல்கின்றேன். நான் சொன்னேன் அல்லவா, இன்னொருவரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படியான சூழல் எனக்கு வந்தது. இவர்களோடு நான் சரிசமமாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமே என்ற ஒரு உந்துதல் வந்தது. அப்போது என் மனக்கண்ணிலே என் அன்னையின் முகம்தான் எனக்கு தெரிந்தது. என் அன்னை, நான் 11 வயதில் வானொலியில் பேச ஆரம்பித்தேன். என் குரலை நானே கேட்டதில்லை, ஆனால் நான் வாழ்ந்த பகுதியிலும் என் சுற்றத்தவர்கள் உறவினர்கள் எல்லோரும் மிகப்பெரிய பெருமையோடு என்னை பற்றியெல்லாம் பேசும்போது என் அம்மா அதை புன்னகையோடு கேட்டுக்கொள்வார், அதை என்னிடம் காட்டவும் மாட்டார். அப்படி அது ஒரு பெருமைக்குரிய விடயமாக, ஆனால் அதே உறவினர்களிடம், சுற்றத்தவர்களிடம், அயலில் உறுப்பவர்களிடம் அவர் என்னை பற்றி சொல்லும் பொழுது என் மகன் புகைப்பிடிக்க மாட்டான், மதுப்பழக்கம் இல்லை என்பதை பற்றி பெருமையாக சொல்வதாக அவர்கள் என்னிடம் வந்து சொல்வார்கள். என்ன, நீ ரேடியோவில் இவ்வளோ பெரிய ஆள் என்பதில் அவங்க அம்மாவுக்கு பெரிய பெருமை இல்லை, ஆனால் நீ சிகரெட் பிடிக்க மாட்டியாம் இதுன்றது அப்படி பெருமையாக சொல்கிறாங்களே என்று சொன்னது அந்த நாளில். அப்போது எனக்கு அது பெரிதாகப்படவில்லை, ஆனால் உள்ளாந்திலே இப்படியான ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகும் போது என் மனக்கண்ணிலே என் அன்னையின் முகம் தோன்றிய பொழுது நான் தீர்மானித்தேன், என் அன்னை இறக்கும் வரை என்னை பற்றி என்ன உருவகத்தை மனதிலே வைத்திருந்தாளோ அதை நான் இறக்கும் வரை நான் பேணுவதுதான் என் அன்னையின் ஆத்மா சாந்தி அடைய நான் செய்யக்கூடிய நன்றி கடன் என்று தீர்மானித்து அந்த நிலையிலும் நான் பிடிவாதகமாக இருந்தேன். அத்தனை பேரும் என்னை வேடிக்கையாக ஏதோ ஒரு நாட்டுப்புறத்தானை போல் பார்த்தார்கள். ஆனாலும் கூட அது எப்படி வெற்றியாக மலர்ந்தது என்றால், 6 மாத நிறைவிலே அந்த ஃபைனல் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய 8 மணி நேர ஒளிபரப்பை நடத்த வேண்டும். அதற்கு ஒரு தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஒளிபரப்பு குழுவுக்கு தலைவராக அத்தனை பேரும் ஏக மனதாக என்னை தெரிவு செய்தார்கள். அவை அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. நீங்கள் கேட்டீர்கள் அடிமை ஆவது என்பது, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கொள்ளும் இந்த பழக்கம் நாளடைவிலேயே தனிமை வரும்பொழுது அந்த தனிமைக்கு துணையாக இது ஒன்றைத்தான் அவர்கள் மனம் நாடும். சிந்திக்க வேண்டுமென்றால் சிகரெட் பிடிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டுமென்றால் நகம் கடிக்க வேண்டும், கவலையை மறக்க வேண்டுமென்றால் மது அருந்த வேண்டும் என்ற ஒரு மனநோய்க்குள் அவர்கள் ஆளாகும் போதுதான் அவர்கள் மீது பரிதாபப்படும் நிலையை உருவாக்கி கொள்கின்றோம்.
வானொலி என்றால் என்ன?
வானொலி என்பது மிகப்பெரிய, அதனுடைய சக்தி எந்த காலத்திலும் கூட அசைக்க முடியாத சக்தி. வானொலியை கண்டுபிடித்த மாக்கோனிக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த விலையிலே அதையும் நான் நினைவுபடுத்த வேண்டும். மாக்கோனி அவர்கள் முதன் முதலாக லண்டனில் இருந்து அந்த ஒலிபரப்பினை நடத்திய அந்த கலையகத்துக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன். அது மிகவும் சிலிர்ப்பான ஒரு அனுபவம். மாக்கோனி ஹட் என்று சொல்வார்கள். உலக மகா யுத்தத்தின் போது இராணுவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அறை, அதை அவர் எடுத்து தன்னுடைய ஆய்வுகளுக்கு பயன்படுத்தினார். அங்கே போன போது அது மூடப்பட்டிருந்தது. ஒரு பெரிய அருங்காட்சியகத்துக்குள் அது வைத்து பூட்டப்பட்டிருந்தது. அங்கே பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. எனக்கு பெரிய ஏமாற்றம். என்னை அழைத்து சென்றவர், நான் அங்கே போக வேண்டும், வானொலி பிறந்த இடம் என்றே செல்ம்ஸ்ஃபோர்டு என்ற ஒரு நகரம், அதை பார்க்க வேண்டும், எனக்கு வாழ்வு தந்த ஒரு ஊடகம் அல்லவா, என்ன செய்வது என்று யோசிக்கும்போது அவர் ஒரு அருமையான யோசனை சொன்னார். நாம் அங்கே ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது, அதிலே ஒரு தொலைபேசி இலக்கம் இருந்தது. தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் யார் என்பதை சொல்வோம் என்று அழைத்தது பொறுப்பாளர் என்பதை சொன்னார். அப்போது நான் சொன்னேன், 1922 தான் முதல் வானொலி. அதற்கு முன்பு பல பரீட்சாத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 50க்கும் மேற்பட்டவர்கள் ஆய்வாளர்கள், அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்துத்தான் மார்க்கோனி இதனை வடிவமைத்தார்.
அதில் ஒருவர் இந்தியர்.
ஆமாம், அதிலே ஒரு இந்தியரும் உண்டு. ஆமாம், அது அதையும் சொன்னார்கள். இதையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு முறைசார் வானொலி என்பது பிரித்தானியாவிலே ஆரம்பிக்கப்பட்டது 1922. அதனை அடுத்து உலகிலேயே 3 நாடுகளில் தான் ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ஒன்று ஜப்பான், அடுத்தது பெரு, 3வது என் தாய் திருநாடு இலங்கை. தெற்காசியாவிலேயே முதல் வானொலி எங்கள் வானொலி, அதுவும் 3 இதிலே இன்னும் ஒன்றை பலருக்கு தெரியாத ஒரு விடயத்தை இங்கே நான் பகிரங்கமாக குறிப்பிட வேண்டும். அது மறைக்கப்பட்ட உண்மை. இலங்கையிலேயே ஒலிபரப்பின் தந்தை என்று கொண்டாடப்படுபவர் எட்வர்ட் ஹாப்பர். அவர் அந்த நாளிலே தந்தி திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்தார். ஆனாலும் கூட உலக மகா யுத்தத்தின் போது ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து புறப்பட்ட உதிரி பாகங்களை ஒன்றிணைத்து ஒரு ஒலிபரப்பியை டிரான்ஸ்மீட்டரை வடிவமைத்தவர்கள் மூன்று பேர் சேர்ந்த குழு. அந்த குழுவுக்கு தலைமை வகித்தவர் ஒரு தமிழர், ஐயம்பிள்ளை நடராசா என்ற ஒரு தமிழர். அது மட்டுமல்ல, அதன் பிறகு சொந்தமாக இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட 2 கிலோவாட் வலு கொண்ட டிரான்ஸ்மீட்டரை வடிவமைத்தவரும் அவர்தான். அதனை அடுத்து 5 கிலோவாட் வலு கொண்ட டிரான்ஸ்மீட்டரை வடிவமைத்தவரும் அவர்தான், ஐயம்பிள்ளை நடராசா. அவரையும் நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். செல்ம்ஸ்ஃபர்டு, இங்கிலாந்திலே செல்ம்ஸ்ஃபர்டு நகரிலே இந்த மாக்கோனி ஹாட்டுக்குள் சென்று மாக்கோனி பயன்படுத்திய பைசிக்கிள், அதிலே தானே உதிரி பாகங்களை எடுத்து, அதை பார்த்தேன் ஒலி வாங்கி முதலாவது கலையகம், முதலாவது வக்யூம் டியூப் டிரான்ஸ்மீட்டர் என்று அவற்றையெல்லாம் பார்த்தபோது, இப்போ அவரிடம் நான் சொன்னேன் உள்ளே அனுமதி இல்லை என்ற போது, அதாவது தெற்காசியாவின் முதல் வானொலியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது கதவு அகல திறந்தது. ஓடோடி வந்து என்னை கை கொடுத்து வரவேற்று நான் பூரித்து போனேன். அந்த நேரத்தில் இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்க காரணம் என்னுடைய தாய் வீடு, என்னுடைய இலங்கை வானொலி. ஆகவே அதன் சக்தி, இந்த வானொலியின் சக்தி என்பது, இனி எத்தனை கருவிகள் வந்தாலும் கூட இந்த சக்திக்கு ஈடாகாது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு தொலைக்காட்சி என்றால் நீங்கள் 5 புலன்களையும் உருவப்படுத்தி நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் வானொலி என்பது நீங்கள் அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டிய தேவையில்லை, உங்களோடு பயணிக்கக்கூடியது. ஆகவே இந்த செவி வழி ஊடகம் மிகுந்த சக்தி வாய்ந்தது. இதிலே பணியாற்றுபவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு, அந்த பொறுப்புணர்வு என்பது ஒன்று மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், இரண்டாவது விழுமியங்கள் வேல்யூஸ் அது பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய பண்பாட்டு கோலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய முகம். இந்த முகத்தை அடுத்த தலைமுறையும் பேண வேண்டும் என்றால் அதற்கு எல்லா ஊடகங்களும் பணி செய்ய வேண்டும், மிக முக்கியமாக இந்த ஒலி ஊடகமான வானொலி பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான எண்ணம்.
உலக தமிழர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு வானொலி ஆரம்பிக்க நீங்கள் முயற்சி செய்தீர்கள், அந்த முயற்சி எந்த வகையில் இருக்கிறது?
அது வெறும் கனவாகவே இன்னும் இருக்கிறது. அப்போதெல்லாம் இந்த வேர்ல்ட் ஸ்பேஸ் என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்தபொழுது அதனை பயன்படுத்தி ஒரே அலைவரிசையில் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் ஒரே அலைவரிசையில் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஒலிபரப்பையை கூட 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணித்தியாலமாக பிரித்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஒவ்வொரு மணித்தியால ஒலிபரப்பு, ஒன்றை தொடர்ந்து ஒன்று, அதை தொடர்ந்து இன்னொன்று என்று சங்கிலி கோர்வை போல் ஒரு வலை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்குத்தான் உலக தமிழோசை என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்ற காரணம், நாம் எல்லோரும் பல பாகங்களில் சிதறி வாழ்கின்றோம், எல்லோருடைய உணர்வுகளும் ஒன்றுபட வேண்டும் என்றால் ஒரே அலைவரிசையில் ஒரு வானொலி இருந்தால் உதவும் என்று நம்பினேன். ஆனால் இன்று வரை அது கனவாக இருக்கிறது. ஓரளவு இணையதளம் மூலமாக அதை சாதிக்கலாம் என்ற ஆசை இப்போது பிறந்திருக்கிறது.
நேர்கள் இணைந்திருப்பது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் மூத்த ஒலிபரப்பாளர் BH அப்துல் ஹமீட்.
தமிழ் உங்கள் நாவிலே ஆடுகிறது, உங்கள் பேச்சுகளில் இலக்கியம் கூடவே வருகிறது, பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சியில் உங்கள் ஞாபக சக்தி மேலோங்கி நிற்கிறது. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம், அதில் உங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் நீங்கள் இதை சொல்வீர்கள்?
பொதுவாக நான் சொல்வது, இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் மூலம் ஒரு அப்துல் ஹமீதை அடையாளம் காண்பதிலே எனக்கு கொஞ்சம் மனக்குறை உண்டு.
கேள்வியே நான் கேட்கவில்லை ஐயா.
காரணம், நான் வானொலியிலே மிகச் சிறந்த நாடகங்களை தயாரித்திருக்கின்றேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை தொடர்ந்து கேட்ட நாடகம் என்னுடைய நாடகம். அதுபோல் வானொலியிலே பல பரீட்சாத்து முயற்சிகள், கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காமலேயே ஜிமணி கணேஷ், ஸ்ரீவித்யா போன்றவர்கள் அங்கிருந்து நடிக்க, இங்கிருந்து கணினி இல்லாத காலத்திலே கூட அப்படியான சாதனைகள் எல்லாம் செய்திருக்கின்றேன். மிகச்சிறந்த இலக்கிய சஞ்சிகை நிகழ்ச்சிகள், ஒலிமஞ்சரி, வானொலி மலர் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் எத்தனையோ கவிஞர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள், எழுத்தாளர்கள், இசையும் கதையும் நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் போது என் மனதை கொஞ்சம் இலக பண்ணிக்கொள்ள, ஆசுவாசப்படுவது என்று சொல்வார்களே, அதற்காக வேடிக்கையாக இதை ஆரம்பித்தேன். இந்த எண்ணம் கூட எனக்கு வந்ததற்கு காரணம், நாம் அவ்வப்போது நண்பர்கள் இணைந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பாட தெரியாதவர்களும் பாடுவார்கள், அப்போது இடையே உன்னுடைய குரல் நல்லா இருக்குடா என்று சொல்வார்கள். அப்படியானவர்களை ஊக்குவித்தால் என்ன என்று அந்த காலகட்டத்திலே தான் நான் அபிராமி அந்தாதி வரலாறு அறிந்தேன். ஒரு சொல்லிலே முடிந்த அடுத்த பாடல் அந்த சொல்லுவேன், அதே காலகட்டத்தில் படகோட்டி படத்திலே பாட்டுக்கு பாட்டு எடுத்து என்ன நான் பாடுவதை கேட்டாயோ என்ற ஒரு பாடல் வந்தது. இதையும் அதையும் ஒன்றாக இணைத்து பாட்டுக்கு பாட்டு என்ற தலைப்பிலே இந்த அந்தாதி உரையிலே ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் என்ன, குளியலறை சங்கீத ஞானம் கொண்டவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் என்ன, மூன்று மாதங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஒப்பந்த அடிப்படையிலே ஆரம்பித்தேன். அது 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று கூட புதிய தலைமுறையும் என்னை அடையாளம் காண்கிறது என்றால் அதுக்கு இந்த நிகழ்ச்சி தான் காரணம். இதில் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடியது இது போன்ற நிகழ்ச்சி. இது மட்டுமல்ல, இன்னும் பல இசைப்போட்டி நிகழ்ச்சிகள் நான் தென்னிந்தியாவிலே தொலைக்காட்சிகளில், இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் பல கலைஞர்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றார்கள். தொழில்முறை கலைஞர்களாக இலங்கையிலும் கூட பல இசைக்குழுக்கள் என்னுடைய நிகழ்ச்சியின் மூலம், அது மட்டுமில்லாமல் பொப்பிசை என்ற ஒரு வடிவம், ஏற்கனவே அது தமிழ் பைலா என்று அறியப்பட்டது, சிங்கள பைலா மெட்டுக்களில் தமிழ் வார்த்தைகளை புகுத்தி பாடியது உண்டு. அவர்களெல்லாம் இணைத்து நாம் தமிழ் பொப்பிசை என்ற ஒரு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தினோம். அந்த நிகழ்ச்சியை நான் அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சி மெல்லிசை என்ற ஒரு நிகழ்ச்சி வடிவம் கூட, அதற்கு அடியெடுத்து கொடுத்தவர் எஸ் கே பரராஜசிங்கம் அவர்கள். அதை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். காரணம், மலிபன் கவிக்குரல் என்ற ஒரு விளம்பரதார நிகழ்ச்சிக்காக பழைய நாட்டார் பாடல்களை எம் கே ரொக்ஸாமி அவர்களுடைய துணையோடு புதுமெட்டமைத்து அறிமுகப்படுத்தினார். ஆனால் அது ஒரு நாள் மட்டும் ஒளிபரப்பாகி காற்றோடு கலந்து மறைந்து மறந்தும் போய்விட்டன. அவற்றையெல்லாம் எடுத்து இசைத்தட்டிலே பதிவு செய்து நானே வலிந்து முன் அனுமதி இல்லாமல் இசைக்களஞ்சியம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே நம் நாட்டு பாடல் என்று ஒளிபரப்பிய போது நான் செய்தது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம், அனுமதி இல்லாமல் செய்தது. ஆனாலும் கூட திரு விவியன் நமசிவாயம் அவர்கள், எங்கள் கட்டுப்பாட்டாளர், இப்படியெல்லாம் செய்யாதீர், உமக்கு நான் 15 நிமிட நேரம் தருகின்றேன், இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பியும் என்று அப்போது நான் அவரிடம் சொன்னேன். ஐயா, நீங்களே ஒரு இதற்கு ஒரு பெயர் சூட்டுங்கள், ஈழத்து தமிழ் பாடல்கள் என்ற ஒரு பெயரை சூட்டினார். ஈழத்து தமிழ் பாடல்களில் எல்லா பாடல்களும் கலந்து போகும். பரராசிங்கம் அவர்களுடைய நாட்டு பாடலின் புதுமெட்டு, நான் புதிதாக அரங்கேற்றம் நிகழ்ச்சியில் பதிவு செய்த பாடல்கள், இதை கேள்விப்பட்டு திருக்கோணமலையிலிருந்து பரமேஷ் கோணை சகோதரர்கள் ஒரு இசைத்தட்டை பதிவு செய்து கொண்டு வந்து தந்தார்கள். முதலாவது இசைத்தட்டு, பிறகு நித்து கனகரட்னம் அவர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வரவழைத்து சின்ன மாமிய பாடல் இவையெல்லாம் கலந்து ஒரு சாம்பார் கலவை போய் இருக்கும் பொழுது திரு விவேன் நமசிவாயம் அவர்களை அழைத்து சொன்னார், இது ஒரு சாம்பார் கலவை போல் இருக்கிறது, துள்ளிசை பாடல்களுக்கென்று ஒரு தனியாக நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கும் நீங்களே பெயர் வையுங்கள் என்று சொன்னேன். ஈழத்து தமிழ் பொப்பிசை பாடல்கள் என்று ஒரு காலத்திலே எங்கள் வானொலியில் விழாக்காலங்கள் வரும் பொழுது, அது புது வருடமோ தீபாவளியோ பொங்கலோ, விளம்பரதாரர் நிகழ்ச்சியிலே விளம்பரதாரர்கள் வந்து சொல்வார்கள், இந்திய சினிமா பாடல் வேண்டாம், எங்கள் பொப்பிசை பாடல்களை போடுங்கள் என்று. அப்படி ஒரு பொன்னான காலம். இலங்கை முழுவதும் இசையை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றோம். இவையெல்லாம் என் மனதுக்கு மிகுந்த நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விடயங்கள் நான் செய்த நிகழ்ச்சிகளில்.
அண்மையிலே ஐபிசி தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன், அதன் விழா ஒன்றில் நீங்கள் பேசும்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க ஆதரவை ஈழக்கலைஞர்களுக்கு கொடுப்பதில்லை என்று ஆதங்கப்பட்டீர்கள்.
இல்லை, நான் சொல்ல வந்தது இதுதான். சினிமாவை எடுத்துக்கொண்டால் இந்திய சினிமா, அதை ஒரு ஆழ விருட்சத்துக்கு நான் ஒப்பிடுவேன். ஆழ விருட்சத்துக்குள்ள ஒரு இயல்பு அயலில், அதன் அடியில் எந்த புல் பூண்டுகளும் ஒரு செடியுமோ வளர முடியாது, அத்தனை சக்தியையும் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். என்றாலும் கூட இலங்கையிலேயே அவ்வப்போது தமிழ் திரைப்படங்கள் ஒரு கிட்டத்தட்ட 36 திரைப்படங்கள், 1-2 கோமாளிகள் போன்ற திரைப்படங்கள் வெற்றியை சந்தித்தாலும் கூட அது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. இலங்கையில் மட்டுமல்லாமல் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களும் கூட அந்த இந்திய சினிமா என்ற அந்த மயக்கத்துக்குள் ஆழ்ந்திருக்கின்றார்கள். அதே வேளையில் இங்கிருந்து சென்றவர்கள் இந்திய சினிமாவில் சாதித்த பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பாலு மகேந்திரா, இன்னும் எத்தனை பேர், நடிகை ராதிகாவாக இருக்கட்டும், சுஜாதாவாக இருக்கட்டும், திரு வி சி குகநாதனாக இருக்கட்டும், இன்னும் தங்களுடைய அடையாளத்தை வெளிச்சம் காட்டக்கூடாது என்று மறைந்திருப்பவர்கள் பெயர்களை நான் இங்கே குறிப்பிடவில்லை. மிகப்பெரிய திறமைசாலிகள் இலங்கையிலிருந்து அங்கே போன பிறகு அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள், நம்மவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு என்ன காரணம், நமக்கு ஒரு தளம், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளம் இல்லை, அதைத்தான் நாம் சங்க பலகையாக மதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. புலம்பெயர்ந்தவர்கள் வாழக்கூடிய, செறிவாக வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் ஊடகங்கள், தொலைக்காட்சி, வானொலி என்று, ஆனால் இவையும் கூட அவற்றையே போற்றி வளர்த்து கொண்டிருந்தால், தமிழகத்திலிருந்து வருபவற்றையே போற்றி வளர்த்து கொண்டிருந்தால் என்ன ஆகும், நம் மத்தியில் உள்ள திறமைகளை வளர்க்க முடியாமல் போகும். அதை சொல்லித்தான் நான் ஆதங்கப்பட்டேன். அதை நான் அந்த நேரத்தில் நான் அதை ஒப்பிட்டு இப்படி சொன்னேன், முற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதை நாம் உணர்வதில்லை. அப்படி நாம் உணராத நிலையிலே நம் முற்றத்தில் இருக்கும் மல்லிகை செடி மாற்றான் தோட்டத்துக்குள் தலை நீட்டி அங்கேயே மணக்கும் போது, அடடே எங்க இந்த பூ நல்லாக மணக்கிறதே, அழகாக இருக்கிறதே என்று ரசிக்கின்றோம். அதுதான் இப்போது நடக்கிறது. இங்கு மதிக்கப்படவில்லை என்பதால் தமிழகத்திலே சென்று தமிழக தொலைக்காட்சிகளிலே தலை காட்டிய பிறகு நாம் தலையில் வைத்து கொண்டாடுகின்றோம். சில தொலைக்காட்சிகளில், சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகளில் நம்மவர்கள் பாடிய பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வழங்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். அவற்றையும் நீங்கள் புறந்தள்ள வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. அங்கிருந்து நாம் பல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒரு மத்தியில் இவ்வளோ திறமைகள் முகழ்கின்றன. குறுந்திரைப்படங்கள் மிக அற்புதமாக தயாரிக்கின்றார்கள். நல்ல குரல் வளத்தோடு, நல்ல படைப்பாற்றல் திறமையோடு பாடல்கள் உருவாகின்றன. அவர்களையும் ஆதரியுங்கள். அதற்குரிய தளங்கள் இருக்கின்றன. லண்டனில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி, யாதவன் தொலைக்காட்சி என்று பல தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. கனடாவிலும் கூட பல தொலைக்காட்சிகள் நம்மவர்களால் இயக்கப்படுகின்றன. ஆகவே அவற்றில் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவும் வேண்டும், அவர்களை நமது மக்கள் அங்கீகரிக்கவும் வேண்டும் என்று பணிவோடு நான் அந்த நிகழ்விலே குறிப்பிட்டேன்.
நேர்கள் இணைந்திருப்பது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் மூத்த ஒலிபரப்பாளர் BH அப்துல் ஹமீத்.
ஒரு ஒலிபரப்பு மேதை முன் ஒரு குழந்தை
இல்லை, நான் இன்னுமே மாணவன் தான். அது மிகப்பெரிய வார்த்தை.
சரி, மிகச்சிறந்த மாணவன் முன் தவழ்கின்ற ஒருவன் கேட்கிறேன். என்னைப் போல ஒலிபரப்பு துறையில் ஆரம்பித்தவர்களுக்கு, ஆரம்பிக்கின்றவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அறிவுரை என்னவாக?
அறிவு என்று சொல்வதும் அதிகம், நான் ஆலோசனை என்று சொல்வேன். இவ்வளவுதான், நாம் எங்கள் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். ஆகவே இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பயிற்சி தரும்போது திரு பர்ராசிங்கம் சொல்வார், இந்த படத்தில் இன்னார் பாடியது என்ற அறிவிப்பை கூட எழுதி வைத்து ஒரு முறைக்கு பலமுறை வாசித்து பார்த்து உச்சரிப்பு பிழை இல்லாமல் அதன் பிறகுதான் ஒலிவாங்கியில் பேச வேண்டும் என்று. ஆனால் அப்படியான கட்டுப்பாடுகள் இப்போது இல்லை. ஒலிவாங்கியில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று. ஆகவே நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்களுக்கு பயன்பட வேண்டும். அது செவி இன்பத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் சிந்தனைக்கு விருந்தாகவும் அமைய வேண்டும் என்பதால் முடிந்த அளவு நாம் தகவல்களை தேடி, அது பல்துறை தகவல்களாக இருக்கலாம், தேடி அவற்றை சொல்வதை சுவைப்பட சொல்லக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தேடல் தான் முக்கியம், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது இதுதான் என்றில்லை, பலதும் பத்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தகவல் எப்போது தேவைப்படும் என்று எங்களுக்கு தெரியாது என்பதால் மற்ற துறைகளை விட இந்த துறையில் இருப்பவர்கள் நிறைய விடயங்களை தினந்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும்.
ஒரு இராப்போசனம் உங்கள் வீட்டில் இறந்தவர் இருப்பவர் எல்லோரும் வரலாம், ஐந்து பேரை மட்டும் நீங்கள் அழைக்கலாம் என்று வைத்தால் நீங்கள் யார் யாரை அழைப்பீர்கள்?
அந்த பட்டியல் நீண்டது, ஐந்து பேர் என்று மட்டுப்படுத்துவது சிரமம். எனக்கு அகரத்தை ஆரம்பித்து வைத்த ஆசிரியர் அவன் பொன்னுத்துறை அவர்கள், எனக்கு ஆசானாக இருந்த SK பரராஜசிங்கம் அவர்கள், என் முன்னேற்றங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தோழனாக இருந்த மறிக்கார் ராம்தாஸ் அவர்கள். பட்டியல் நின்று கொண்டே போகிறது, எப்படி மட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறது. பட்டியல் நீண்டது, அந்த அளவோடு நிறுத்திக்கொள்வோம். நீண்ட பட்டியல் என்னுடைய நன்றிக்குரியவர்கள்.
உங்களுடைய ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் இது
ஆஸ்திரேலியாவுக்கு நான் பலமுறை வந்திருக்கின்றேன். முதன் முதலாக என்னுடைய பயணத்துக்கு வழிவகுத்த என் அருமை தம்பி ஊடகவியலாளர் திரு பாலசிங்கம் பிரபாகரனுக்கு இந்த வேளையில் நன்றியோடு அவரை இங்கே நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். 1992 தான் முதன் முதலாக இன்பத்தமிழ் ஒலி வானொலிக்காக என்னை அழைத்தார்.
அதனுடைய முதலாவது ஆண்டு நிறைவு.
ஆமாம், அதன் பிறகும் கூட பலமுறை அழைத்து ஒருமுறை மிகப்பெரிய விழாவே ஏற்பாடு செய்தார். எனக்கும் சகோதரி ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களுக்கும் அந்த நினைவுகளை நன்றியோடு இங்கே கூறிக்கொண்டு, அதன் பிறகு பலமுறை நான் வந்தேன். தென்னிந்திய கலைஞர்களோடு கூட ஒருமுறை SPB அவர்களோடு வந்து ஒப்பரா அரங்கிலே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். அதனை அடுத்து ஜேசுதாஸ் அவர்களுடைய 50வது ஆண்டு விழாவை தொகுத்து வழங்கினேன். பலமுறை வந்திருக்கின்றேன் ஆஸ்திரேலியா. ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு விதமான தனித்துவத்தோடு விளங்குகின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவிலே இம்முறை நான் வருகை தந்தது ஆஸ்திரேலிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் விழாவுக்கு விருது விழா. முதன்முறையாக இந்த சம்மேளனம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் கனடாவிலே கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவிலே கலந்து கொண்டேன். சர்வதேச ரீதியிலே மூவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மாயா அருள் பிரகாசம் அல்சமயர் என்ற நோய்க்கு ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கும் திரு யோகநாதன் வைத்திய கலாநிதி அவர்களுக்கும், அதனை அடுத்து 50 ஆண்டுகளை ஒலிபரப்பு துறையில் எட்டப்போகும் அடுத்த ஆண்டு 50வது ஆண்டு எனக்கும் விருது வழங்கினார்கள். இன்னும் சில இடங்களில் இப்படியான அமைப்புகள் இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவிலே தமிழர் வர்த்தக சம்மேளனம் மிக ஒரு பரந்த மனப்பான்மையோடு அமைக்கப்பட்டிருப்பது மிகச்சிறந்த முன்னுதாரணமாக எனக்கு தெரிகிறது. அதாவது தமிழால் ஒன்றிணைவோம் என்பதற்கு மிக பொருத்தமாகத்தான் இந்த தமிழர் வர்த்தக சம்மேளனம் அமைந்திருக்கிறது. அங்கெல்லாம் வந்து நான் சிலரிடம் குறைப்படுவேன், சிலர் ஊர் பெயரால் சங்கம் வைத்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊரை சார்ந்தவர்கள் என்னை கூப்பிட்டார்கள், எங்கள் விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும். அதே இந்த ஊர் பெயரில் இந்த சங்கம் உங்களோட ஊர் ஓ எங்களோட ஊர் ஆக்கள் தான் வருவினம். அப்போ நான் உங்களுடைய ஊரில்லே, பிறகு ஏன் என்னை கூப்பிடுகிறீர்கள்? புலம்பெயர்ந்த பிறகும் இப்படி பிரிந்து வாழாதீர்கள். ஊர் பெயரால் பிரிந்தால் சாதியின் பெயரால் பிரியக்கூடிய காலமும் வரும், ஒன்றாக இணையுங்கள் என்று. இப்போது நாட்டின் பெயரால் கூட நாம் பிரிந்திருக்கக்கூடியது. பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளில் வாழும்போது அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இணைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த ஆஸ்திரேலிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் அமைந்திருக்கிறது. இதிலே ஈழத்தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்திய தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், ஃபிஜி தமிழர்கள், மொரீஷிய தமிழர்கள் என்று எல்லோரையும் ஒன்றிணைத்து அமைக்கப்பட்டிருப்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக எனக்கு தெரிகிறது. இந்த செய்தியை நான் நிச்சயமாக நம்மவர்கள் வாழக்கூடிய எல்லா மண்ணுக்கும் எடுத்துச் செல்ல போகின்றேன். காரணம் அவ்வந்த நாடுகளெல்லாம் இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக பிரிந்திருக்கின்றார்கள். இந்திய தமிழர்கள் அவர்கள் விரும்பி வந்தால் கூட அந்த ஒருமைப்பாடு அங்கே உருவாகவில்லை என்பது என்னுடைய பணிவான எண்ணம். ஆகவே இந்த முறை என்னுடைய ஆஸ்திரேலிய பயணம் மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல செய்தியையும் எடுத்து செல்லும் ஒரு வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கிறது. அதற்காக திரு சாமுவேல் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஆஸ்திரேலியா இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன பிடித்திருக்கு?
இந்த நாட்டில் ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பும் இங்கு தனித்துவமான உயிரினங்களும் இயற்கை அழகு. கடந்த முறை நான் வந்திருந்த போது கூட இங்கு கால மாற்றத்தால் உருவான அந்த குகை அமைப்புகளுக்குள் நுழைந்தேன். பவள பாறைகள் போல், பவளை பாறைகளுக்குள் நுழைந்து போவது போன்ற உணர்வு கிடைத்தது. அதுபோல் பறந்து விரிந்திருக்கும் இந்த நாடு எம்மவர்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இங்கு நிலவுவது மட்டுமல்ல, இந்த நாட்டில் பன்மொழி பேசும் மக்கள் மத்தியில் வாழும் தமிழர்களுக்கு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும், இந்த மொழிக்கு தேசிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டிருப்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த செய்தியை நான் மற்ற நாடுகளுக்கு எடுத்துச் செல்ல ஆசைப்படுகிறேன்.